டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
எங்களை படைத்து பாதுகாத்து நேசித்து எங்களை ரட்சித்து எங்களை வழிநடத்தி வருகிற அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட நீர் தங்கியிருந்தீர், எங்களை வழி நடத்தினீர், அநேக ஆசீர்வாதங்களை தந்தீர், நன்மைகளை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த ஜபங்களுக்கு பதில் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்பாராத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் கரம் பிடித்து நீர் காண்பித்த புதிய பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஐயா, நீர் கொடுத்த வெற்றிகளுக்காக ஸ்தோத்திரம், சோதனைகளை ஜெயிக்க கொடுத்த பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பண தேவைகளை நீர் சந்தித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். சரியான நபர்களை சரியான நேரத்திலே எங்களை வாழ்க்கையிலே கொண்டு வந்து எங்களை உற்சாகப்படுத்தினீர், எங்களை உறுதிப்படுத்தினீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, விவசாய பணி செய்கிற எல்லா அருமையான சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்திலே நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையான தண்ணீரை எல்லா இடங்களிலும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வானம் பார்த்து விளைச்சலுக்காக காத்திருக்கிற நிலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அப்பா, ஏற்ற மழையை ஏற்ற இடங்களிலே கிருபையாய் தர வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுடைய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் வானம் அடைபட்டு இருக்கும் என்றால் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் தேசத்திற்கே சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தருடைய நன்மையான ஆசீர்வாதமான மழையை பெற்றுக் கொள்ள நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் மருத்துவ திருப்பணி செய்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, ஆண்டவரே பற்பலதமான மருத்துவ உதவியாளர்களுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினாலே நிரப்பும், உம்முடைய கரிசனையினாலே நிரப்பும், அக்கறையினாலே நிரப்பும். வியாதியஸ்தர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அனுதினமும் பார்ப்பதனாலே அவர்கள் உணர்வற்றவர்களாய் போய்விடாதபடி அவருடைய உணர்வை நீர் புதுப்பித்து அன்போடும் கரிசனையோடும் தங்களுடைய பணிகளை பொறுமையோடு நிறைவேற்ற நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பலதமான மாற்றுத்திறனாளிகளின் முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்தல்லும், அவருடைய பிரயாசங்களின் பலனை அவர்கள் அனுபவிக்க நீர் கிருபை தாரும், அவருடைய குடும்ப உறவுகளிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும், அவர்களை குறித்த அக்கறையுள்ளவர்களை குடும்பங்களிலே நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் பல குடும்பங்களிலே இருக்கிற பொறாமையின் ஆவிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஐயா, அப்படிப்பட்ட பொறாமைகளிலிருந்து தனி நபர்களை நீர் விடுதலை செய்து அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் தர வேண்டும் என்று கேட்கிறோம். ஒருவர் மேல் ஒருவர் பட்சம் உள்ளவர்களாய் இருக்கவும், கரிசனை உள்ளவர்களாய் இருக்கவும், உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படவும் நீர் அவர்களை பலப்படுத்தும், அவர்களை வழி நடத்தும். ஆண்டவரே, இன்னமும் சாபமான வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன பேசுகிறோம் என்பதை உணராமல் அவர்கள் பேசி அநேக பாடுகளையும் வேதனைகளையும் பலருக்கு உண்டு பண்ணிவிடாபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். கிருபை நிறைந்த வார்த்தைகள் மட்டும் அப்படிப்பட்டவர்களுடைய வாய்களிலிருந்து வரத்தக்கதாக நீர் அவர்களுடைய இருதயத்தை மென்மையாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மக்கள் நடக்கவில்லை என்பதனாலே அவர்கள் உணர்ச்சி வசப்படாதபடி உம்முடைய கரங்களிலே கொடுத்து உம்முடைய கிருபையை பின்பற்ற நீரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல குடும்ப பிரச்சனைகளின் நிமித்தமாக தொடர்ந்து படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு வீணாய் போய்விடாதபடி தொடர்ந்து படிக்க நீர் அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியறலும். வேலையை தொடர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத காரியங்கள் அவர்களால் வந்தது அல்ல என்பதை உணர்ந்து தொடர்ந்து தைரியத்தோடு வேலைக்கு செல்ல நீரவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதனையோடு இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் நீர் ஆறுதல் படுத்தும். பிள்ளைகள் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு முன் செல்ல உதவி செய்யும். தங்களை நம்பியல்ல, கர்த்தர் தங்களோடு இருக்கிறார், தங்கள் வாழ்க்கையில நடைபெற்ற எதுவும் கர்த்தருக்கு தெரியாதது அல்ல என்ற உணர்வோடு முன் செல்ல நீர் உதவி செய்தரலும். எனவும் என்னுடைய வானொலி நேயர்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் எல்லா தீமைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று நடைபெறும் எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதியும். கேட்கிற செய்திகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்கட்டும். ஆண்டவரே, நற்செய்தி பணி செய்கிற ஒவ்வொருவருடைய பணியும் வீணாய் போய்விடாதபடி அநேகர் கர்த்தரை தங்களுக்கு இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் திருமண நாட்களையும் தங்கள் பிறந்த நாட்களையும் கொண்டாட திட்டமிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் பிரவேசிக்கிற இந்த புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை கண்டடையும் ஆண்டாயிருக்க நீரே அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நீதிமொழிகள் தொடர்ச்சியிலே இறுதியான நிகழ்ச்சிக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த 31 அதிகாரம் லேம்புவேல் ராஜாவின் நீதிமொழிகளாய் காணப்படுகிறது. லேம்புவேல் என்பது சாலமோனையே குறிக்கிறது என்று அநேக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த அதிகாரத்திற்கு சிறந்த மனைவியை தெரிந்தெடுப்பதற்கான ஆலோசனைகள் என்று தலைப்பு கொடுக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் முதலாம் வசனம், ராஜாவாகிய லேம்புவேலுக்கு அடுத்த வசனங்கள்,
அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. இந்த அதிகாரமும் சாலமோன் எழுதியதாகவே கருதப்படுகிறது என்று கூறினேன். ஏனென்றால் லேமுவேல் என்ற பெயருடைய ஒரு ராஜா ஆட்சி செய்ததாக வரலாறு இல்லை. சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த பெயர் எதிதியா என்பது. இதை பற்றி நீங்கள் 2 சாமுவேல் 12:25 வாசிக்கலாம். இதற்கு கர்த்தருக்கு அன்பானவன் என்று அர்த்தமாம். லேமுவேல் என்பதற்கு கர்த்தரின் பெயரில் பக்தியுடையவன் என்று அர்த்தமாம். இந்த லேமுவேல் என்ற பெயரை ஒருவேளை பத்சேபாள் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு செல்ல பெயராக வைத்திருக்கக்கூடும். உங்களுக்கும் கூட உங்கள் தாயாரோ தகப்பனோ அல்லது உறவினர்களோ நண்பர்களோ செல்ல பெயர் வைத்து அழைக்கிறார்கள் இல்லையா? அதேபோல இங்கே பத்சேபாள் தன்னுடைய மகனை லேமுவேலே என்று அழைக்கிறாள். இவ்வாறு தன்னுடைய செல்ல மகனை செல்ல பெயரிட்டு அழைத்தவள் சில தேவையான ஆலோசனைகளை கடினமாக போதித்து உணர்த்துகிறாள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் மேலே அதிக பாசம் வைத்திருப்பதால் கண்டித்து வளர்க்காமல் விட்டுவிடக்கூடாது. தாயானவள் பிள்ளைகள் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே சிறியவர்களாய் இருக்கும்பொழுதே அவர்களுக்கு கூற வேண்டிய உபதேசங்களை, அறிவுரைகளை, ஆலோசனைகளை கூறி அவர்களை வளர்க்க வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 31:2, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, என் மகனே என்று கூறி பத்சேபாள் தன் மகனிடத்திலே சில காரியங்களை கூற ஆரம்பிக்கிறாள். அவள் சொல்ல வேண்டிய சில காரியங்கள் இருந்தபடியினாலே அவள் தன்னுடைய நிலையை எடுத்து கூறுகிறாள். நான் உனது தாய் என்றும் நான் உன்னை ஜபத்தோடு பெற்றெடுத்தேன் என்றும் அவள் கூறிவிட்டு தன் ஆலோசனையை கூறுகிறாள். நான் உன் தாயாய் இருக்கும் உரிமையை பெற்றபடினால் நீ என் மகன் என்ற ஸ்தானத்திலிருந்து ஆலோசனையை கேள் என்கிறாள். நீதிமொழிகள் 31:3, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. பத்சேபாள் தாவீதை நன்கு அறிவாள். அவனுடைய பலவீனத்தையும் அறிவாள். எனவே அப்படிப்பட்ட குணநலன் தன் மகனாகிய சாலமோனுடைய வாழ்க்கையிலேயும் காணப்பட்டுவிடக்கூடாது என்று அவள் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிக்கிறாள். எனவே ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே என்று தெளிவாய் எச்சரிக்கிறாள். தாவீது செய்த பாவத்திற்கு பத்சேபாள் முக்கிய காரணம் அல்ல, அது தாவீதின் பாவம். ஏனென்றால் மத்தேயு 1:6 தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பத்சேபாள் என்ற பெயர் கூட குறிக்கப்படவில்லை. எனவே தாவீதே பாவம் செய்தான் என்று குறிப்பிட தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதைப்போலவே சாலமோனும் அநேக சோதனைகளை சந்திக்க வேண்டியதாயிருக்கும் என்று கருதியே தாய் தன் மகனுக்கு ஆலோசனை சொல்ல விளைகிறாள். நீதிமொழிகள் 31:4-5, திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பண்ணுகிறவர்கள் உயர் அதிகாரிகளாக மேல்மட்ட அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருப்பது நாட்டிற்கும் மக்களுக்கும் தீமையையே விளைவிக்க கூடியது என்று மிக திட்டமாக லேமுவேலின் தாயார் கூறுகிறார். ஏனென்றால் தங்களுடைய சுய இச்சையிலே மாட்டிக்கொண்டு தங்களை ஆள தெரியாத இவர்கள் எவ்வாறு மற்றவர்களை ஆள முடியும்? நீதிமொழிகள் 31:6-7, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். இங்கே கூறியிருப்பதை சற்றே கவனிக்க வேண்டும். திராட்சரசத்தை மருத்துவ காரியத்திற்கு பயன்படுத்தும்படியாய் அவள் கூறுகிறாள். அதாவது திராட்சரசம் மருத்துவ குணமுடையது. அதை தேவை உள்ளவர்களுக்கு அளவோடு கொடுத்து மற்றவர்களின் நோயை வேதனையை நீக்கு என்று அந்த தாயார் கூறுகிறார். நீதிமொழிகள் 31:8-9, ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற, உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். இங்கே ராஜாவாகிய சாலமோன் தன்னுடைய அதிகாரத்தை மக்களுக்கு நல்வழியிலே பயன்படுத்தும் வகையிலே செயல்பட வேண்டும் என்று தாயார் ஆலோசனை கூறுகிறார்கள். அப்படி கிடைக்கப்பெற்றிருக்கிற அதிகாரமானது ஞானமுடையதாகவும் அதேபோல நியாயம் செய்வது கரிசனையோடும் துணிவோடும் மனதுருக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறாள். திக்கற்றவர்கள், ஏழைகள் உன்னுடைய அரசவையிலே வரும்பொழுது பயத்தினாலே தன்னுடைய வாயை திறந்து நியாயத்தை எடுத்து சொல்ல அவர்களால் இயலாமல் இருக்கக்கூடும். எனவே அவர்களுக்காக வாய் திறந்து பேசு என்று அறிவுரை கூறுகிறாள். மக்கள் பேரிலே கரிசனை வேண்டும் என்பதே அவளின் அறிவுரையின் சுருக்கம். இதனையடுத்து அந்த தாயார் கூறும் அடுத்த அறிவுரை மிக சிறந்ததாயிருக்கிறது. அதாவது, மனைவியை எவ்வாறு தெரிந்தெடுக்க வேண்டும் அல்லது ஒரு நல்ல மனைவியானவள் எப்படி இருப்பாள் என்பதை குறித்து இங்கே சிறப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய ஆலோசனையாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, வாலிப தங்கையே, இந்த வசனங்களை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையோடு சற்று ஒப்பிட்டு பார். உயர்வான நோக்கங்களை உன் நோக்கங்களாக எடுத்துக்கொள். நீதிமொழிகள் 31:10, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இங்கே குணசாலியான ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ யார் என்றால், திறமை வாய்ந்தவளும் பலன் உள்ளவளும் நல்ல குணமுள்ளவளுமே அவள். இவள் எப்பொழுதும் கால்மேல் கால் போட்டு உட்கார்ந்து சோம்பேறியாக இருக்கும் ஒரு பெண் அல்ல. பிரச்சனைகளை கண்டு உடனே சோர்ந்து போய்விடுகிறவளும் அல்ல. இவள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாயிருப்பவள். இவளுடைய குணநலன் எப்படிப்பட்டவை என்று அடுத்து வருகிற வசனங்கள் பட்டியலிடுகின்றன. புதிய ஏற்பாட்டிலே மனைவியர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் ஒத்ததாய் இருக்கின்றன என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 31:11, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் நம்பத்தக்கவள். அந்த ஸ்திரீயானவள் கணவனுடைய பணத்தை வீணாக செலவழிக்கிறவள் அல்ல. அந்த பெண்மணி கணவனுக்கு உதவி செய்கிறவள். அதே வேளையிலே அவள் அவனுடைய வேலைக்காரி அல்ல என்பதையும் நாம் அறிய வேண்டும். தேவனுடைய நோக்கமும் அதுதான். அவள் உதவி செய்கிறவள், வாழ்க்கை துணையானவள். உண்மையாகவே அவள் துணையாயிருக்கிறவள். தேவன் ஏவாளை படைத்த பொழுது ஆதாமின் மறுபாதியைத்தான் படைத்தார். ஏவாளை ஆதாமுக்கு கொடுக்கிறவரை ஆதாம் பாதி மனிதனாகவே இருந்தான். ஏவாள் வந்த பிறகே அவன் முழு மனிதனானான். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று சொல்லும்பொழுது அவள் நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்மணியாய் இருப்பாள். பண காரியங்களிலே மட்டுமல்ல, உறவு கடுத்த காரியங்களிலேயும் அவள் உண்மை உள்ளவளாய் இருப்பாள். புருஷன் வெளியூர் செல்லும்பொழுது அவளை குறித்த ஒரு பாரமற்றவனாக, தான் திரும்ப வரும் வரை அவள் தனக்கு உண்மை உள்ளவளாய் இருப்பாள் என்று எண்ணியே அவன் கடந்து செல்கிறான். நீதிமொழிகள் 31:12, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். குணசாலியான ஸ்திரீயானவள் எப்பொழுதும் தன் கணவனுக்கு நன்மை செய்கிறவளாய் இருக்கிறாள். ஏதாவது ஒரு நாளிலேயோ அல்லது கணவன் மகிழ்ச்சியான மனநிலைமையிலே இருக்கும்பொழுதோ மட்டுமல்ல, எப்பொழுதுமே அவள் நன்மை செய்கிறவளாய் இருக்கிறாள். ஒருவேளை கணவர் கோபத்தோடே இருந்தாலும் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஏனென்றால் அவன் அவளுடைய சரீரம். தன் சரீரத்திற்கு அவளே தீமை செய்வாளா? நீதிமொழிகள் 31:13, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். இந்த குணசாலியான ஸ்திரீ வேலை செய்ய சளைக்கிறதே இல்லை. அவள் சிறந்த ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி சிறந்ததை கண்டுபிடிக்கிறாள். கண்டுபிடித்து வேலைக்காரிகளிடம் கொடுத்து ராட்டினத்திலே வேலை செய்ய சொல்லவில்லை, அவளே தன் சொந்த கைகளினாலே வேலை செய்கிறவளாயிருக்கிறாள். இப்படி அவள் சோர்வோடு அல்ல உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். நீதிமொழிகள் 31:14, அவள் வியாபார கப்பல்களைப் போல இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இவள் எங்கே விலை குறைவாக இருக்கிறதோ அது தொலைவாக இருந்தாலும் அங்கிருந்து பொருட்களை வாங்கிக் கொண்டு வருகிறாள். பணத்தை கவனமாக செலவு செய்கிறாள். வியாபார கப்பல்கள் இவ்வாறு மற்ற நாடுகளிலிருந்து சிறந்த பொருட்களை, அதே நேரத்திலே அந்த நாட்டிலே அதிகமாய் கிடைக்கும் பொருளை கொண்டு வருமோ அதே போல இவளும் செயல்படுகிறாள். நீதிமொழிகள் 31:15, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இவள் தன்னுடைய வீட்டை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்பதை அறிந்தவளாயிருக்கிறாள். இவள் இரவு பகல் என்று பாராமல் தன் வீட்டிற்காக பணி செய்கிற ஒரு அருமையான பெண்மணி. இவளை சிறந்த ஒரு தாய். அவள் அதிகாலையிலே எழுந்தால்தான் தன் வீட்டாருக்கு உணவை தயாரிக்க முடியும். அவளே தாமதமாக எழும்பும் ஒரு பெண்ணாயிருப்பாள் என்றால் எல்லா பணிகளும் தாமதமாகிவிடும். தன் வீட்டாரை கவனிப்பது மட்டுமல்ல, தன் வேலைக்காரிகளுக்கும் காலையிலேயே உணவை கொடுத்து விடுகிறாள். எனவே வேலைக்காரிகளும் சுறுசுறுப்பாய் தங்கள் தங்கள் பணிகளை செய்ய மன மகிழ்ச்சியோடு சென்று விடுகிறார்கள். இரவிலே இவள் அதிக நேரம் விழித்திருந்து பணிபுரிவதால் காலையிலே தாமதமாக எழுந்திருக்கவில்லை, அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாள். இப்படி எல்லா பெண்களும் இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் இல்லையா? நீதிமொழிகள் 31:16-17 வசனங்களை பாருங்கள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைகட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இந்த பெண் ஒரு திறமைசாலியாகவும் இருக்கிறாள். தான் வாங்கப் போகிற நிலம் நல்ல மதிப்புடையதுதானா, கொடுக்கிற பணத்திற்கு அதிலே பயன் உண்டா என்பதை விசாரித்துத்தான் அந்த வயலை வாங்குகிறாள். அதில் விவசாயம் செய்வதற்கு கணவனிடத்திலே பணம் கேட்கவில்லை, தன் சம்பாத்தியத்திலிருந்தே அதை செய்கிறாள். நம்முடைய நாட்டிலே கணவன் செய்கிற காரியத்தை இஸ்ரவேல் நாட்டு பெண்மணிகள் செய்துவிடுகிறார்கள். அந்த அளவிற்கு கணவன் தன் வீட்டு காரியங்களை அந்த பெண்மணியை நம்பி ஒப்படைக்கிறவனாயிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31:18, தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஒரு ஆண்மகனுடைய வேலை காலை முதல் மாலை வரைதான், ஆனால் ஒரு பெண்ணினுடைய வேலையோ கால வரம்பற்றது. பெண்கள் எல்லாருமே சொல்வது போல எப்பொழுதும் வேலைதான். இரவிலே வெகு நேரம் வரைக்கும் விளக்கின் உதவியோடே தன் பணியை செய்கிறாள். நீதிமொழிகள் 31:19-20 வசனங்கள், தன் கைகளை ராட்டணத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இவள் இவ்வளவு வேலைகளையும் செய்வதனாலே வேலை கடினத்தை நினைத்து கருமையாக இருந்துவிடுகிறதில்லை, ஏழைகளுக்கு உதவி செய்வதிலேயும் தாராள குணமுடையவளாய் இருக்கிறாள். நீதிமொழிகள் 31:21 வசனம், தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பி இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இவள் கால நிலைக்கு ஏற்றபடியும் தன் குடும்பத்தாரை கவனிக்கும் பண்புடையவளாயிருக்கிறாள். குளிர் வரும் என்று எதிர்பார்த்து அதற்கேற்ற ஆடைகளை முன்பே வாங்கி வைத்து விடுகிறாள். ஏனென்றால் இவள் ஒரு விவேகமுள்ள பெண்மணி. அடுத்ததாக நீதிமொழிகள் 31:26 பாருங்கள், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. மற்றபடி இவள் வாயை திறக்க மாட்டாள் என்பதே இதன் பொருள். ஞானமில்லாத வார்த்தைகளை இவள் வாயை திறந்து பேசுகிறதே இல்லை. அமைதியாக இருப்பாள், சண்டைக்கு செல்ல மாட்டாள், தயையுள்ள போதகத்தையே செய்வாள். இவளுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருப்பதனாலே அவள் வாயின் வழியாக தயையுள்ள போதகம் வெளிவருகிறது. இவள் தேவனுடைய பிரமாணத்தின் போதகத்தை செய்யும் அளவிற்கு வளர்ந்திருப்பாள் என்றால் அவளுடைய இருதயம் எந்த அளவிற்கு மறுமையை குறித்த சிந்தை உள்ளதாய் இருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாயிருக்கின்றன? நீதிமொழிகள் 31:30, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு ஸ்திரீயை மணப்பெண்ணாக தெரிந்தெடுப்பதை நீங்கள் முக்கியமாக வைத்திருக்கிறீர்களா? அல்லது அதிகம் படித்திருக்க வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், அல்லது அதிகம் சொத்துள்ள ஒரு பெண்ணாய் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அநேகர் இன்றைக்கு பணத்தை பார்த்து படிப்பை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்க மறந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு மணப்பெண் கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணாய் இருக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. மேலும் குணசாலியான ஸ்திரீயின் ஒரு முக்கியமான குணத்தை இங்கே பார்க்கிறோம். அவள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. நாம் இதற்கு முந்தைய வசனங்களிலே பார்த்தது போல அவள் இரவு பகல் பாராமல் உழைத்தவள்தான். ஆனால் அதிக வேலைப்பழு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை தேடாமல் அவள் விட்டுவிடவில்லை. அத்தனை பணிகள் மத்தியிலேயும் அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கொடுத்து ஜெபிப்பதற்கு நேரம் கொடுத்து, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நேரம் எடுத்து, அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து காரியங்களை நடப்பிக்கிறவளாயிருக்கிறாள். இது உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறதல்லவா? இவள் கர்த்தருக்கு பயப்படுவதால் அழிந்து போகின்ற சௌந்தரியத்தை விட அழகான தோற்றத்தை உடைய அழகான ஆத்மாவை பெற்றிருக்கிறாள். எனவே அவள் புகழப்படுகிறாள். ஆனால் அழகிருந்தும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் அவள் வாழ்ந்திருப்பாள் என்றால் மதியீனமாக செயல்பட்டிருப்பாள். எனவே அவளுக்கு இகழ்ச்சி வந்திருக்கும். ஆத்ம அழகு என்றென்றும் அழிந்து போகிறதில்லை, அது நித்தியத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியது. நீதிமொழிகள் 31:31, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவுது. ரோமர் 2:29, இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவளுக்கு வயதாகும் பொழுது அவள் கைகளின் பலனை அவள் பெற்றுக் கொள்கிறாள். அவளுடைய பிள்ளைகள் பெரியவர்களாகும்போது தாயாரைப் போல மிகவும் சுறுசுறுப்புள்ளவர்களாக செயல்பட்டு வாழ்க்கையிலே மேன்மையான இடத்திற்கு செல்வார்கள். அப்பொழுது அவளுடைய கைகளின் பலனை அவளுக்கு கொடுத்தது போலாகிறது. அவளுடைய செய்கைகள் வாசல்களிலே அவளை புகழக் கடவுது என்று பார்த்தோம். அவளுடைய வீட்டிற்கு அருகிலே உள்ளவர்கள், உறவினர்கள் சமாதானத்தோடு இருந்தாலே போதும், அவளுடைய நற்கிரியைகள் வெளிப்பட்டுவிடும். அவ்வாறு அவளுடைய நல்ல குணங்கள் வெளிப்படும் பொழுது வாசல்களிலே அவளுடைய புகழ் பேசப்படும். இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் இல்லையா? அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இதிலே குறிப்பாக வாலிப சகோதர சகோதரிகளுக்கு சிறந்த ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மகன் வாலிபனாகி ஞானமாகிய கல்லூரியிலே பயின்று பட்டம் பெற்று பின்னர் பதவியில் அமர்ந்து இறுதியிலே திருமணம் செய்து கொள்வதோடு கூட இந்த நீதிமொழிகளின் புத்தகம் நிறைவடைகிறது. உண்மையில் நாம் எல்லாருமே நீதிமொழிகளின் புத்தகத்தை அடிக்கடி வாசிப்பதனாலே ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடைந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலே சொன்னது போல நான் மீண்டும் கூற விரும்புகிறேன், ஒவ்வொரு நாளும் அந்தந்த தேதிக்கு ஏற்ற நீதிமொழிகளை நாம் ஒருமுறை வாசிப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானதாயும் நம்மை ஆண்டுடைய பாதையிலே வழிநடத்துகிறதாயும் இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12.